கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 6 முதலாம் வசனம் முதல் 20 வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்றும், ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அரசாங்கத்தோடு எப்படிப்பட்ட தொடர்புடையவனாக இருக்க வேண்டும் என்றும், விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அது விசுவாசிகளினாலேயே தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்றும் சிந்தித்தோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 7 முதல் 15 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமது சரீரம் யாருக்கு சொந்தம்? அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணம் செய்திருந்தாரா இல்லையா? கொரிந்து பட்டணத்திலே காணப்பட்ட புதிய பிரச்சனை என்ன என்பதை எங்களுடன் இணைந்திருந்து கற்றுக்கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 7 முதல் 15 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 6 பவுல் கூறும்பொழுது, நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயமாயிருக்கிறது. எனவே நம்முடைய சரீரம் தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 7 வசனத்தை பாருங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கொரிந்து சபையினர் பவுலப்போஸ்தலனுக்கு இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அவருடைய கேள்வி என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாய பவுலுடைய பதில் நமக்கு இருக்கிறது. முதலாவதாக, சபையில் உள்ள பிளவுகளை குறித்து, பிரிவினைகளை குறித்து பேசிவிட்டு, பின்னர் சபையில் உள்ள பாவங்களை குறித்து அவர் கேள்விப்பட்ட காரியங்களை கூறிவிட்டு, இப்பொழுது சரீரத்தை குறித்து வெளிப்படையாக அவர் பேசுகிறார். தொடர்ந்து இந்த வசனங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் முன்பதாக முகவரியாக சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, நம் முன்னாலே இருக்கிற ஒரு கேள்வி, அப்போஸ்தலனாய பவுல் திருமணம் செய்திருந்தாரா இல்லையா? பவுலப்போஸ்தலன் திருமணம் செய்யவில்லை என்றால் அவர் கொடுக்கும் விளக்கங்களுக்கும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, பவுல் எப்பொழுதுமே தன்னுடைய அனுபவத்திலிருந்து தான் பேசினார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சொல்வதற்கு அதை குறித்த அனுபவம் இல்லாத யாரையும் பயன்படுத்துகிறதில்லை. 1 கொரிந்தியர் 7 வசனத்தின் அடிப்படையிலே சிலர் பவுலப்போஸ்தலன் திருமணம் செய்யவில்லை என்று சொல்வார்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனாலே அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படையிலே பவுலப்போஸ்தலன் திருமணம் செய்யவில்லை என்று நாம் சொல்வோம் என்றால், அதை தொடர்ந்து வருகிற அடுத்த வசனத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். 8 வசனத்தை பாருங்கள். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இப்பொழுது புரிகிறதா? அப்போஸ்தலனாய பவுல் இந்த வசனத்தின்படி அவர் திருமணம் ஆகாதவராயும் இருந்திருக்கலாம், திருமணமாகி மனைவியை இழந்தவராய் இருந்திருக்கலாம் என்றும் சிலர் கூறுவார்கள். பவுலப்போஸ்தலன் திருமணமே செய்யவில்லை என்று சொல்வது நம்புவதற்கு கடினமான ஒரு காரியம். ஏனென்றால் அவருடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது செனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினராய் இருந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 26:10 பாருங்கள். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். இப்படி நானும் சம்மதித்திருந்தேன் என்று சொல்லும்பொழுது அவர் செனகரிப் சங்கத்தின் ஒரு அங்கத்தினராய் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. செனகரிப் சங்கத்திலே அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் திருமணமான ஒருவராகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, யூத இளைஞர்கள் ஒவ்வொருவருமே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒழுங்கு இருந்தது. யூத சட்ட ஒழுங்குகளில் ஒன்றான மிஷ்னா என்பதின்படி ஒரு யூத இளைஞன் 18 திருமணம் செய்ய வேண்டும். ஆதியாமத்திற்கு பழங்காலத்தில் எழுதப்பட்ட ஒரு விளக்கு உரையின்படி ஆதியாமம் 5:2 வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, மனைவியேற்ற ஒரு யூதன் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்போஸ்தலனாய பவுல் ஒரு காலத்திலே திருமணம் செய்தவராக இருந்தார் என்றும், மனைவியின் மரணத்திற்கு பிறகு திருமணமே செய்யாமல் இருந்துவிட்டார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 9 சொல்லும் பொழுது 5 வசனத்திலே, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். நான் மீண்டுமாக திருமணம் செய்து ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு சகோதரியை நான் செல்லும் இடங்களுக்கெல்லாம் கூட்டிச் செல்ல வேண்டுமென்றால் நான் அப்படி செல்லலாம் என்பதைத்தான் அங்கே சொல்கிறார். எனவே பவுலப்போஸ்தலன் திருமணம் செய்தவராய் இருந்தார் என்றும் தன் மனைவியை உண்மையாகவே கரிசனையோடு நேசித்து அன்பு செலுத்தினார் என்றும் தெளிவாக சொல்லலாம். ஏனென்றால் எபேசியர் 5:25 சொல்லும் பொழுது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று கூறியிருக்கிறார். எல்லா வேத பண்டிதர்களுமே பவுலப்போஸ்தலன் திருமணம் செய்த ஒருவர் என்றும் மனைவியை இழந்தவராகவே பல ஆண்டு காலம் பணி செய்தார் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய மனைவியை குறித்து அவர் எந்த இடத்திலையும் வெளிப்படையாக எழுதவில்லை. ஆனால் கணவன் மனைவி உறவை குறித்து எழுதும் பொழுது மிக அக்கறையோடு கரிசனையோடு அவர் எழுதியிருக்கிறார். இந்த 7வது அதிகாரத்திற்கு முகவரியாக நாம் சிந்திக்க வேண்டிய 2வது சத்தியம் என்னவென்றால், அந்த நாட்களிலே கொரிந்து பட்டணம் இருந்த நிலைமையை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த அதிகாரத்தை படிப்போம் என்றால் திருமணம் செய்வதை விட தனித்திருப்பது நல்லது என்று பவுல் சொல்கிறார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. பவுல் என்ன பேசுகிறார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள கொரிந்த சபையின் பின்னணியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது 1 கொரிந்தியர் 7:1-2 வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது, ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கொரிந்து பட்டணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கொரிந்து பட்டணத்தின் மத்திய பகுதியிலே ஒரு மலை போன்ற பகுதியிலே ஒரு கோவில் இருந்திருக்கிறது. அது பட்டணத்திற்கு மேலே இருக்கும் ஒரு கரும் மேகத்தைப் போல இருந்தது. சிலுவை போர் நடைபெற்ற காலங்களிலே அங்கே வந்தவர்கள் அந்த கோவிலை இடித்து அதை கொண்டு ஒரு கோட்டையை அங்கே கட்டினார்கள். அன்று கொரிந்துவிலே இருந்த அந்த கோவில் மற்ற கோவில்களைப் போலவே இருந்திருக்கிறது. பால் உறவே அந்த சமய பழக்க வழக்கத்தின் முக்கிய ஒரு அம்சமாக இருந்திருக்கிறது. அங்கே 1000 தேவதாசிகள் இருந்தார்கள். சமயம் என்னும் பெயரிலே அங்கே விபச்சாரம் நடைபெற்றது. பிளேட்டோவினுடைய தத்துவம் அதுதான். மனிதர்கள் பொதுவாக அந்த கலாச்சாரத்தின் ஒழுக்க கேட்டை மறந்து விடுகிறார்கள். சாக்ரட்டிஸை குறித்து மிகச் சிறப்பாக சொல்கிறவர்களும் உண்டு. அதே வேளையிலே ஒரு விபச்சார பெண் எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சாக்ரட்டிஸ் எழுதியிருக்கிறார். அவருடைய கொள்கை என்னவென்றால், இருதயத்தின் விருப்பங்களை அகற்றும்படியாக சரீரத்திற்கு அது கேட்பதையெல்லாம் கொடுத்து திருப்தி செய்ய வேண்டும். இது கிரேக்கர்களின் அன்றைய அடிப்படை கொள்கைகளிலிருந்து உண்டானது. ஸ்தோயிக்கர்கள் என்பவர்கள் சொன்னது அடிப்படை ஆசைகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றார்கள். எப்பிக்கூரியர்கள் சொன்னார்கள் மனதில் எழும்பும் எல்லா ஆசைகளையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்றார்கள். ரோம சமுதாயத்திலே ஒரு மனைவியானவள் ஒரு வேலை செய்யும் குதிரையைப் போல எண்ணப்பட்டாள். பொதுவாக ஆண்கள் பல மனைவிகளை உடையவர்களாய் இருந்தார்கள். மனைவிகளில் ஒருத்தி சமையல் அறைக்கு பொறுப்பானவளாய் இருந்தாள். மற்றொரு பெண் வசிக்கும் வீட்டின் பகுதிகளை கவனிக்க பொறுப்புடையவளாயிருந்தாள். மற்றும் ஒரு மனைவி உடைகளுக்கு பொறுப்பானவளாயிருந்தாள். எனவே குடும்ப சூழலிலே பாலுறவு 2வது இடத்தில் இருந்தது. ஏனென்றால் பார்ப்பதற்கு அழகாய் தோன்றும் பல பெண்கள் அவர்களுக்கு அங்கே கோவிலிலே உண்டு. எனவே கொரிந்து சமுதாயம் மிகவும் கீழ்த்தரமான பின்னணியத்திலே இருந்தது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உலகத்திலே சில இடங்களிலே இருந்துதான் வருகிறது. சில கலாச்சாரங்களிலே பல மனைவிகளை அந்த ஆண்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன நாட்டிலேயே பிடோயின்ஸ் என்பவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒரு மனைவி ஆடுகளுக்கு பொறுப்பானவளாக இருப்பாள். மற்றும் ஒரு மனைவி வீட்டை பொறுப்போடு கவனிப்பாள். இன்னும் ஒரு மனைவி அவன் செல்கிற இடங்களிலெல்லாம் அவனோடு கூட செல்லுவாள். மற்றும் ஒரு மனைவி பல தோட்டங்களுக்கு பொறுப்பாயிருப்பாள். எனவே அந்த மனிதன் தனக்கு குறைந்தது 3 மனைவிகளாவது இருந்தால்தான் நல்லது என்று எண்ணுகிறான். இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் இந்த பின்னணியத்தின் மத்தியிலேயும் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு உன்னதமான ஒன்று, பரிசுத்தமான ஒன்று என்பதை தெளிவுபடுத்துகிறார். தங்களை சுற்றியுள்ளவர்களை விட இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வித்தியாசமானவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனைவியை உடையவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனை உடையவளாய் இருக்க வேண்டும். ரோம சமுதாயத்திலே பெண்கள் அடிமைகளாக எண்ணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே அவர்கள் எவ்வளவு உயர்வாய் கருதப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். அவர் கொரிந்துவுக்கு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது எபேசு பட்டணத்திலே இருந்தார். எபேசு பட்டணத்திலும் டயானாவின் ஆலயத்திலே கொரிந்து பட்டணத்தை போன்ற அசுத்தம்தான் நடந்து வந்தது. அப்படிப்பட்ட எபேசு சபையாருக்குத்தான் பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், மனைவிகளே, உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று 22 வசனத்திலே சொல்லியிருக்கிறாரே என்று கேட்கலாம். ஆங்கிலத்திலே சப்மிட் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கலாம். அதாவது மனைவிகள் கணவன்மாருக்கு பதில் உரைக்கிறவர்களாக, அதாவது கணவன் அன்பை கொடுக்க ஆரம்பிக்கிறவனாய் இருக்கும் பொழுது அதற்கு அவள் பதில் உரைக்கிறவளாய் இருக்க வேண்டும் என்ற பொருளிலே கூறியிருக்கிறார். கணவன் அன்பை வெளிப்படுத்துகிறவன், மனைவி அதை பெற்றுக்கொள்கிறவளாய் இருக்கிறாள். இந்த கணவன் மனைவி உறவிலே, மனநிலையிலே, ஆவிக்குரிய நிலையிலே, சரீர நிலையிலே மனிதன் கொடுப்பதை மனைவி பெற்றுக்கொள்கிறவளாய் இருக்கிறாள். இப்படித்தான் கர்த்தர் ஆரம்பத்திலே ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதாவது மனிதனுடைய மறுபாதி அவள் என்று சொல்லலாம். ஒரு கணவன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது மனைவியும் நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று பதில் சொல்கிறாள். என்னுடைய மனைவி மிகவும் குளிர்ந்து போனவள் என்று ஒரு கணவன் சொல்வான் என்றால் ஒரு கணவனாக அவனும் தோல்வி கண்டவன் என்று ஒத்துக்கொள்கிறான். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவனே காரணமானவனாய் இருக்கிறான். பவுலப்போஸ்தலன் மனைவிகளை அடிமை என்ற ஒரு நிலைமையிலிருந்து உயர்த்தி கணவனுடைய ஒரு பங்குதாரராய் விளக்குகிறார்.
பாவம் மன்னிப்பின் சுவிசேஷத்தை 100க்கு மேற்பட்ட மொழிகளில் இந்தியா முழுவதும் எடுத்து செல்லும் எமது மீடியா பணியில் உங்கள் பங்குகளையும் வரவேற்கிறோம்.
ஒன்று குருந்தியர் 7:3 பாருங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். அதாவது மனைவியானவள் கணவனுக்கு பதில் உரைக்க வேண்டும். அவன் அவளை நேசிக்கிறேன் என்பதை வார்த்தையிலேயும் செயலிலேயும் காட்ட வேண்டும். அதற்கு மறு உத்தரவாக அவளும் தன் கணவனை நேசிக்கிறேன் என்பதை வார்த்தையிலும் செயலிலும் காட்ட வேண்டும். வசனம் 4 பாருங்கள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. கணவன் கொரிந்து பட்டணத்தின் மத்தியில் இருந்த கோவிலுக்கு ஓடி ஓடி செல்ல வேண்டியதில்லை. அது பாவம். அன்பும் பாலுறவும் குடும்ப வட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதே நியதி. அதைத்தான் பவுல் இங்கே சொல்கிறார். குடும்ப வாழ்க்கைக்கான அடிப்படை பாலுறவல்ல, அன்பே. அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனைவியினுடைய உண்மையான அன்பை அனுபவித்தவர் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லலாம். வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிற பல சிறந்த மனிதர்கள் மனைவியினுடைய உண்மையான அன்பை அறிந்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஆதாமே ஏவாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு ராகேலை குறித்து நாம் வாசிக்கிறோம். போவாசையும் ரூத்தையும் குறித்து பார்க்கிறோம். தாவீதையும் அபிகாயிலையும் குறித்து வாசிக்கிறோம். அபிகாயில் சொன்ன வார்த்தைகள் மிக தெளிவாக இதை விளக்குகிறது. 1 சாமுவேல் 25:29 உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழுமினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்மாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற்போல எரியப்பட்டு போவோம். ஜான் வெஸ்லி குறித்து சொல்லும் சரித்திரத்திலே அவர் அமெரிக்க நாட்டிற்கு வந்தபொழுது அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனாய் வந்தார். அவர் தனது சரித்திரத்தில் எழுதும்பொழுது, இந்தியர்களை மாற்றும்படியாக நான் இங்கே வந்தேன், ஆனால் ஜான் வெஸ்லியை மாற்றப்போவது யார் என்று எழுதியிருக்கிறார். ஜான் வெஸ்லி அமெரிக்காவிலே வாழ்ந்த அமெரிக்க இந்தியர்களை நாகரீகத்திற்குள்ளே வளர்க்கும்படியாய் அரசாங்கத்தினரால் அனுப்பப்பட்ட ஒருவராயிருந்தார். அந்நாட்களிலே பிரபுக்களின் குடும்ப வழக்கத்தின்படி மிக அழகான, பார்ப்பதற்கு சிறந்த, அதே வேளையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட வேளையிலே ஒரு சுவிசேஷ ஊழியக்காரியாகிய சிறந்த அழகான ஒரு பெண் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தாள். அவளை ஜான் வெஸ்லி திருமணம் செய்ய விரும்பினார். ஆனால் அவள் என்ன சொல்லிவிட்டாள் தெரியுமா? தேவன் உம்மை இங்கிலாந்து தேசத்திற்கு செல்லும்படியாக வேறு ஒரு பெரிய ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், எனவே நீர் அங்கே திரும்பி போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். திரும்பி வந்த ஜான் வெஸ்லிதான் மெதடிஸ்ட் திருச்சபையை ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லியினுடைய மனம் திரும்புதலுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பெண்ணே. சிறந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் பின்னாலே ஒரு சிறந்த பெண்மணி உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் குடும்ப வாழ்க்கையை கவனிக்க வேண்டிய சில விதிமுறைகளை குறித்து பேசுகிறார். பார்ப்போம். 1 கொரிந்தியர் 7:5-6 உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிறாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டுமென்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். அவர் கொடுக்கிற யோசனையின் காரணம் என்ன? பிசாசானவன் கணவனையோ மனைவியையோ பாவத்திற்கு நேராக தூண்டிவிடாதபடி குடும்ப உறவு எப்பொழுதும் பரிசுத்தமாயும் அன்பு நிறைந்ததாயும் இருக்கும்படியாக இந்த ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாத பல குடும்பங்கள் வெவ்வேறு காரணங்களினாலே பிரிந்திருந்து சாத்தானாலே மேற்கொள்ளப்படுகிறதை இன்றைய சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே நம்முடைய வானொலி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரர் அரபு நாடுகள் ஒன்றிலிருந்து பணி செய்து வந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவரோடு கூட தெளிவாக பேசினதினாலே பணத்தை விட குடும்ப வாழ்க்கை முக்கியம் என்பதை உணர்ந்து மனைவியோடும் பிள்ளைகளோடும் ஒரே இடத்திலே தங்கி இருக்கும்படியாக தீர்மானம் செய்து சென்னையிலே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாய் குடியேறிவிட்டேன் என்று எங்களுக்கு எழுதியிருந்தார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் குடும்பமாய் ஒரே இடத்திலே வாழ முடியாமல் காணப்படலாம். ஒருவேளை அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரிந்திருப்பதனாலே பிசாசானவன் உங்களை பாவத்திற்குள்ளே தள்ளுகிறான் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் நீங்கள் அதை குறித்து செயல்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7:7 எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பவுல் அப்போஸ்தலனோடு கூட அவருடைய மனைவி இல்லை. ஒன்று, அவருடைய மனைவி மறைத்திருக்க வேண்டும், அல்லது இவர் பூரண விசுவாசியான பொழுது இயேசு கிறிஸ்துவை இவர் விசுவாசித்ததின் நிமித்தமாக அவள் அப்போஸ்தலனாய் பவுலை விட்டு விலகி போயிருக்க வேண்டும். ஆனால் அவர் திரும்ப திருமணம் செய்யவில்லை. தன்னுடைய ஊழிய பிரயாணங்களிலே சகோதரியாகிய மனைவியை அழைத்து செல்லவில்லை என்றுதான் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற பலர் இன்றைக்கும் திருமணம் செய்யாமல் கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்காக அப்படிப்பட்ட தியாகத்தை செய்திருக்கிறார்கள். சிலர் நீண்ட நாட்களாக குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்காமல் ஊழியத்தை கவனிக்கிறார்கள், பின்னால் திருமணம் செய்கிறார்கள். இன்னும் சிலர் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமல் பூரணமாக கர்த்தருடைய பணிக்காக தங்கள் முழு வாழ்க்கையையுமே அர்ப்பணித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒருமுறை பேசினார். கவனியுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:12 வாசிக்கிறேன். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோகராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறது போல இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்கிறான். 8:9 பாருங்கள். 1 கொரிந்தியர் 7:8-9 விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம். கணவனோ மனைவியோ மரித்து போயிருப்பார்கள் என்றால் அப்படியே இருந்துவிட முடியும் என்று நினைக்கிறவர்கள் அப்படியே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை என்றால் அவர்கள் மறுமணம் செய்வது தவறல்ல. 1 கொரிந்தியர் 7:10-11 பாருங்கள். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோட ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. இங்கே தேவனுடைய ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். மனைவியானவள் கணவனை விட்டு பிரிந்து போகக்கூடாது, கணவனும் மனைவியை விட்டு பிரிந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு அவசரத்திலே ஒரு வைராக்கியத்திலே பிரிந்து போய்விட்டாலும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டும். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு வேதனை தரும் ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று வாக்கு கொடுத்தவர்களும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பணம் காரணமாயிருக்கலாம், அல்லது பண ஆசை காரணமாயிருக்கலாம், அல்லது அன்பு செலுத்த முடியாத ஒரு கணவனாயிருக்கலாம், அல்லது கீழ்ப்படிய முடியாத ஒரு மனைவியாயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால் அவர்கள் பிரிந்து போகக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி அவர்கள் பிரிந்து போவார்கள் என்றால் விவாகம் செய்யாதிருக்க வேண்டும் என்ற வேதம் கட்டளை கொடுக்கிறது. கொரிந்து பட்டணத்திலே புதியதொரு பிரச்சனை இருந்தது. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது சில குடும்பங்களிலே கணவன் மட்டும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். சில குடும்பங்களிலே மனைவி மட்டும் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் 7:12-14 பாருங்கள். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்கிறதாவது, சகோதரன் ஒருவனுடைய மனைவி அவிசுவாசியாயிருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயனுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். என்னத்தினாலெனில், அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாயிருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாயிருக்கின்றன. ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கட்டப்பட்டிருக்கும் சூழ்நிலையிலே இந்த விசுவாசி அந்த அவிசுவாசியோடு வாழ்வதை குறித்து சம்மதம் இருக்குமென்றால் ஒருவரை ஒருவர் தள்ளிவிடாதபடி சேர்ந்து வாழவே அவர் ஊக்கப்படுத்துகிறார். இன்றைக்கும் பல குடும்பங்களிலே கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாயிருக்கிறார்கள், சிலர் மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டவளாய் இருந்து வாழ்கிறவர்களும் உண்டு. தன்னுடைய மனைவி அல்லது கணவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் ஒரு சம்மதத்தின் நடுவிலேயே குடும்பம் நடத்துகிறார்கள். விசுவாசியானவன் ஆனபடியினாலே கட்டாயம் மனைவியை விட்டு பிரிந்து போக வேண்டும் அல்லது கணவனை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று கூறப்படவில்லை. அங்கே பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கப்பட முடியும். எனவேதான் நாம் அங்கே பார்க்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கின்றன என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7:15 பாருங்கள். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு அவிசுவாசி குடும்பத்தை விட்டு தானே வெளியேறுவான் என்றால் அல்லது வெளியேறுவாள் என்றால் அது வித்தியாசமானது. இப்பொழுது அந்த விசுவாசி மீண்டுமாக திருமணம் செய்யலாமா கூடாதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. சில சூழ்நிலைகளிலே பவுல் அவர்கள் மறுமணம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கிறார். ஆனால் இந்த காரியத்திலே திட்டவட்டமாக இதுதான் சட்டம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்தின் சூழ்நிலையும் வெவ்வேறாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படி அனுமதி கொடுக்கப்படும் பொழுது கிறிஸ்தவர்கள் கூட இதை தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. என்னைப் போல என்னுடைய மனைவி விசுவாசியாக இல்லை, என் கணவன் என்னைப் போல விசுவாசியாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதன் அடிப்படையிலே அவர்கள் விசுவாசியாத கணவனையோ மனைவியையோ தள்ளிவிட்டு தவறாக மற்றொரு திருமணம் செய்வதற்கு இந்த ஆலோசனை காரணமாகிவிட வாய்ப்பு இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லும்பொழுது குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் திருமணம் செய்யாமல் இருப்பது சரியான காரியம் அல்ல. அதே போல கணவனும் மனைவியும் நீண்ட காலம் பிரிந்து வாழ்வதும் சரியானதல்ல. திருமணம் செய்து பின்னால் ஒருவரை ஒருவர் தள்ளி விடுவதும் சரியான காரியமல்ல. ஒரு அவிசுவாசி விசுவாசியோடு வாழ சம்மதம் தெரிவித்தால் அவர்கள் தொடர்ந்து வாழலாம். ஆனால் குடும்ப உறவிலே சமாதானமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமானது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சியில் ஜனகரிப் சங்கத்தில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் சனகரிப் சங்கத்தில் அங்கத்தினராக இருக்க வேண்டும் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ, திருமணமான ஒருவர். ஆப்ஷன் பி, திருமணம் ஆகாத ஒருவர். ஆப்ஷன் சி, ஐக்கியத்தில் இருக்கும் ஒருவர்.
அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாயிருப்போம் என்று வாக்கு கொடுத்தவர்களும் உலக பிரகாரமான காரியங்களுக்காக பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் என்றும், கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் திருமணம் செய்யாமல் இருப்பது சரியான காரியமல்ல, அதே போல கணவனும் மனைவியும் நீண்ட காலம் பிரிந்து வாழ்வதும் சரியானதல்ல, திருமணம் செய்த பின்னர் ஒருவரையொருவர் தள்ளி விடுவதும் சரியான காரியமல்ல என்றும் கற்றுக்கொண்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்ட் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். மீகா 4:10 வசனத்தின் பின்பாகம்.